அன்பர்களே, டிசம்பர் 2 வருகிற ஞாயிறன்று நாகர்கோவில் கார்மேல் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் திருப்பலியில் இறை ஊழியர் மறைசாட்சி தேவசகாயம் அவர்கள் முத்தி பெற்றவராக அறிவிக்கப்பட இருக்கின்றார். தமிழகத்தில் நடைபெறும் இந்த முதல் நிகழ்ச்சி பற்றி அறிவதற்கு கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலத்தில் 1712 ஆண்டு பிறந்த இறை ஊழியர் தேவசகாயம் 1752 ஆண்டு ஆரல்வாய் மொழி காற்றாடி மலையில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். வணக்கம் ஆயர் அவர்களே, வருகிற ஞாயிறன்று இறை ஊழியர் தேவசகாயம் அவர்கள் முத்தி பெற்றவராக அறிவிக்கப்பட இருக்கின்றார். தங்களது தலைமையில் நடைபெறும் இந்த பெருவிழாவின் அண்மை தயாரிப்புகள் பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது நாங்கள் எதிர்பார்க்க 100,000 அதிகமான புதுநிலையினர், 500 அதிகமான குருக்கள், 50 அதிகமான ஆயர்கள், துறவியர் 1,500 பேர் வருவாங்க. கண்ணீரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையினால நிறைய தயாரிப்புகள், வெவ்வேறு கமிட்டிகள், 30,000 கூட அதிகமாக செலவு செய்து பந்தல் அந்த சேர் போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. வர்றவங்களுக்கு ஆயர்களுக்கு தனிப்பட்ட இடத்துல, குருக்களுக்கு, துறவிகளுக்கு, பொதுநிலைக்கு கூட சாப்பாடு கொடுக்கறதுக்காக சாப்பிடுனா ஒரு பார்சல் பண்ணி பாட்டில தண்ணி அல்லது ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அப்படி ஒரு 100,000 பேருக்கு ஒரு பாக்கெட்டை தயார் பண்ணி கொடுக்குற மாதிரி உள்ள ஏற்பாடுகள் நடக்குது. 100 பேருக்கு அதிகமான குயர் இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அந்த வெஹிக்கிள் எல்லாம் கொண்டு நிறுத்துறது, எங்க கொண்டு போறது, எப்படி எல்லாம் உள்ளதுக்காக அரசு உதவியோட சேரும். நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்காக உள்ளதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். போலீஸாருடைய உதவியில டிராபிக் எல்லாம் ஏற்பாடு செய்து செயல்பட்டு இருக்கிறோம். பார்த்திருந்தேன், இங்க இந்தியாவில் உள்ள எல்லா கார்டினல்ஸும் வர்றாங்க. அதே போல திப்ருகார்ல இருந்து கூட ஆயர் வருகிறாரு. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஈவன் குஜராத், எல்லா இடத்துல இருந்துமே ஆயர்கள் வர்றாங்க. அதனால 45,000 மேல் எதிர்பார்க்கிறோம். கேரளாவில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் வருவாங்க.
மறைசாட்சியாக கொல்லப்பட்ட தேவசகாயம் அவர்களை இந்நிலைக்கு உயர்த்துவதற்கு வத்திக்கானுக்கு ஆவணங்களையும் சான்றுகளையும் அனுப்புவது, அந்த ஆவணங்களை திரட்டுவது என பல கடினமான பணிகள் பல ஆண்டுகள் நடைபெற்றன. அவை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
இந்த முறை மாவட்டத்தில் 5 வருஷம் தான் இருந்தமா. ஆனா அதுக்கு முன்னாலேயே நிறைய வேலைகள் செய்திருந்தாங்க. நிறைய கமிட்டி, ஹிஸ்டாரிக்கல் கமிட்டி எல்லாம் வச்சு நிறைய தயாரிப்பு செய்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் செத்து போன வருஷம்தான் கடைசியில ஏற்பாடு செய்த நெடுங்காட் அவர் கொஞ்சம் சோமில்லாம வயசானவர் ஆனதுனால வேலைகள் ரொம்ப வேகமாக போகல. அதுக்கப்புறம் திரும்பி நான் ரூம்ல வந்து கேட்டு அவங்க நெடுங்காட்டு சாமியை மாத்தல, ஆனா கியாஸ் சொல்லி போலண்ட்ல இருந்து ஒருவர் அவங்க பாஸ்டுலேட்டர்ன்னு சொல்லாம அப்பாயிண்டட். அதுக்கு பிறகு அந்த ஹிஸ்டாரிக்கல் கமிஷனுக்காக, தியோலாஜிக்கல் கமிஷனுக்காக பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வேற எங்கிருந்து ஒரு ஃபாதர் தியோலஜியை நாங்க அனுப்பியிருந்தேன். செமினரில் ரெக்டரா இருந்தாரு, லிட்டர்ஜியெல்லாம் இருந்தாரு. அவரு 4 மாதமாக ரோம்ல தங்கி இருந்தார். ஜான் குழந்தை தெரியுமா உங்களுக்கு?
தெரியும்.
அவர் தான் அந்த ரிலாத்தோருடைய கைடன்ஸ் அந்த பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, இட்ஸ் மோர் தன் 800 pages பிக் டாக்குமெண்ட். முதல்ல ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் படித்தாங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு தியோலாஜிக்கல் கமிஷன் பாசிட்டிவ், எல்லாருமே பாசிட்டிவாக. அதுக்கப்புறம் அப்பானோட நான் நேரைய பார்த்து சமயத்திலையும் இருந்து மாற்று பிறந்த 300வது ஆண்டு, அதனால இந்த வருஷம் எப்படியாவது செய்து தரணும்னு சொல்லும்போது ரொம்ப வேகமாக பண்டிபிக்கல் கமிஷன்ல ஏற்பாடு செய்து ஒளிபாதர் டிக்ளேர்டு தான் ஆல்ரெடி பார்த்துருங்க. ஜூன் மாதம் 28ஆம் தேதியே அவங்க சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க செயல்படுத்துறது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். ரோம்ல 60 கிலோ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல.
ஆயர் அவர்களே, டிசம்பர் 3 புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழா, கோட்டார் மறைமாவட்ட பாதுகாவலர் இவர். இந்த முத்தி பெற்ற நிலை அறிவிப்பு நிகழ்ச்சியை டிசம்பர் 2ஆம் தேதி நடத்துவதற்கு சிறப்பான காரணங்கள் உண்டா?
இப்ப நான் கோட்டாறு பசிலிக்காக வேணும் அப்படின்னு சொல்லிவிடுவதற்காக ட்ரை பண்ண சமயத்துல கதியேட்டர்ல பசிலிக்காக வந்து மாற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன கேட்டேன்னு அப்படின்னா, அந்த பசிலிக்காக உள்ள பிளெஸிங் எல்லாம் கொடுத்துருங்க, இந்த பிளெனரி இன்டெலிஜென்ஸ் சொல்லி கேட்டேன். அதனால அதை கொடுத்துட்டாங்க. நான் இந்த 2 நாளும் 2 பிளேனர் இன்டெலிஜென்ஸ், சௌரியா திருநாளுக்கும் பிளேனர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல்சோ தேவசாய் பிள்ளை.
ஆயர் அவர்களே, தமிழக திருஅவை வரலாற்றில் முத்தி பெற்ற நிலைக்கு உயர்த்தும் இத்தகைய நிகழ்வு முதன் முதலாக இப்பொழுது நடைபெறுகின்றது. இறை ஊழியர் தேவசகாயம் இறந்து 260 ஆண்டுகள் ஆகின்றன. இத்தூய மனிதர் கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பாக இளையோருக்கு விடுக்கும் செய்தி என்ன இக்காலத்தில்?
இந்த காலத்தில் சொல்லும்போது அவருடைய முக்கியமான செய்தி எதுக்காக முதல்ல அவர் எப்போ திருமுழுக்கு பெற்றாரோ, கிறிஸ்தவ மனப்பான்மையில எல்லாரும் சமமானவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்கக்கூடாது, எல்லாருடன் சேர்ந்து சாப்பிடுறது அந்த மாதிரி காரியங்களை தோக்குனதுனாலதான் அவரை சிறைப்படுத்துறாங்க, நிறைய துன்பத்திற்கு ஆளாக்குறாங்க. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு அவர் கொடுக்கிற செய்தி, எல்லாரும் கடவுளால் பிடிக்கப்பட்டவங்க, எல்லாரும் சமமானவர்கள், எல்லாரும் சகோதரர் சகோதரிகள் சொல்லி உள்ள எண்ணத்தோட செயல்படுகிறவங்களாக இந்திய மக்கள் வாழணும். அப்பதான் உண்மையான அமைதி, ஒற்றுமை, இந்த ஜாதி வேறுபாடுகளை கடந்த மனநிலை உருவாக்கும்னு சொல்லி உள்ளதான் அடிப்படையான செய்தியாக சொல்ல வரமுறை.
இறை ஊழியர் தேவி சகாயம் திருவிதாங்கூர் அரசவையில் முக்கிய பணியில் இருந்தவர். அவரது இறுதி கால துன்பங்கள் பற்றியும் சொல்லுங்களேன்.
அதாவது அவர் இது 1745 மே மாதம் இந்த திருமுழுக்கு பெற்றார் பார்த்துருங்க. அதுக்கு பிறகு உடனே அந்த அரசவையில அவர் ரொம்ப முக்கியமான பணி செய்தாரு. அதாவது அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கிற பொறுப்பு கூட அவரிடத்துல இருந்ததுனால, அவர் கிறிஸ்தவராயிட்டாருன்னு சொல்லி சொல்லப்பட்டதுனால முதல்ல அவரை சிறையில வச்சாங்க. அவரை தவறாட்டு பழி சுமத்தி அப்படி சிறையில வைத்த பிறகு ஊர் ஊரா இந்த ட்ரம் அடிச்சு அவரை பத்தி மோசமாட்டு பேசுற மாதிரியும், இழிவாக பேசுற மாதிரியும், இந்த எருமைக்கு மேல ஏற்றி வச்சு கொண்டுட்டு இருந்தது, ஒரு கையங்காலையும் கட்டி ஒரு கம்ப இடையில சுருகி தூக்கிட்டு போனது, இந்த மரத்துல கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் 30 கொடுத்தது, அவரை சுத்தி தீச்சூளைய வச்சுட்டு அதுல போடுத்தது, மரத்துல கட்டி வச்சு மழையிலையும் வெயிலையும் போட்டது, இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி கடைசியில அருள் வாய்மொழியில கொண்டு போய் சுட்டு போனாங்க. அந்த இடத்த கூட சுட்டு கொண்டு அங்க பாடி அங்க தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஆடு மேய்க்க போனவங்க பாத்துருங்க, ஒரு கல் எடுத்து அந்த பாறையில வீசின பொழுது மணி அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்டதுனால என்ன ஆச்சரியம் சொல்லி அங்க பாக்கும்போதுதான் இவருடைய உடல் அங்க கிடந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த சூழ்நிலையில தான் அவருடைய உடலை எடுத்து கொண்டு வந்து கோட்டார் கோயிலே அடக்கம் செய்யறாங்க. அதனால அந்த ரிலீக் அப்போதான் உடனே அந்த அப்போ கொச்சி மறை மாவட்டமாக இருந்ததுனால அங்க இருந்த அந்த பிஷப் அஞ்சு தங்கன் ஒரு இடம் அங்க இருந்திருக்கிறார். அவர் தான் முதல் செய்திய ரோமுக்கெல்லாம் அனுப்புனது.
ஆயர் அவர்களே, இறை ஊழியர் தேவி சகாயம் அவர்களை சங்கிலியால் கட்டி ஊர் ஊராய் இழுத்துச் சென்ற சமயங்களில் அவரை அமர்த்தி இருந்த எருமை மீது சிரி பாய்ந்த சிங்கத்தை அடக்கியிருக்கின்றார், பேயை அடக்கியிருக்கின்றார், குழந்தை வரம் கொடுத்திருக்கின்றார், இறந்த ஆட்டுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார், நஞ்சு கலந்த உணவு அவரை தீண்டவில்லை, முழங்கையால் பாறையை அடித்தபோது தண்ணீர் வந்தது, இப்படி பல புதுமைகள் செய்திருக்கின்றார். இந்த இறை ஊழியர் இறந்த பின்னரும் புதுமைகள் நடந்துள்ளன, அப்புதுமை பற்றி சொல்லுங்களேன்.
ஒரு இந்து பையன் கூட இந்த பையனை வீட்டுல சோமில்லாம் டாக்டர் எல்லாம் கொண்டு போய் முடியாதுன்னு சொல்லிக்கூடிய ஒரு சூழ்நிலையில அருள்வாய்மொழி அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. ஒரு நாள் அந்த பையன் தனியாட்டு கல்லு இதுல படுத்திருக்கிற சமயத்துல ஒரு பெரியவர் வந்து எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்டுக்கிறார். இவன் எல்லாரும் எழும்ப முடியாது போக முடியாது, நான் இங்க சாகு கிடக்குறேன் அப்படின்னு சொல்லலாம், நீ எழுந்துட்டு ஒரு நாள் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அவன் என்னால முடியாதுன்னு சொல்லும்போது எழுந்துரு நான் சொல்றேன்ல எழுந்துருன்னு, நான் எழும்பலாம், உடல் முழுவதும் உள்ள எல்லாமே சோமாயிருக்கு. அதனால மருத்துவர்களே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வு இந்து. அதனால அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க எல்லாருமே கிறிஸ்தவங்களா இருக்காங்க.
அன்பர்களே, அடுத்து அருள் திரு முனைவர் ஜான் குழந்தை அவர்களிடம் இறை ஊழியர் தேவ சகாயம் விட்டு செல்லும் செய்தி என்னவென்று கேட்டோம். அருள் திரு ஜான் குழந்தை அவர்கள் இந்த முத்தி பெற்ற நிலை அறிவிப்புக்கான ஆவணங்களை தொகுத்ததில் பெரும்பங்கு வகித்தவர்.
எல்லோரிடம் காட்டுகிற ஒரு அன்பு, பிறகு ஒரு மகிழ்ச்சி, நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு ஆர்வம், சமத்துவம், எல்லாரிடமும் நாம் சமத்துவமாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும். இயேசு அதைத்தான் போதித்திருக்கிறார். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், அங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. எந்த ஒரு எண்ணம், எந்த ஒரு படிப்பினை அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தார். செய்தி என்னவென்றால், வாழ்க்கையிலே நாம் எதை நம்பி பின்பற்றுகிறோமோ அதை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு நன்மை நம்புறது, அடுத்த நாள் இன்னொன்று நம்புறது, எந்த ஒரு நிலை இல்லாம வாழ்க்கையில நாம் பெற்றி கொண்டதை உறுதியாக நம்ப வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு இலட்சியம் இருக்க வேண்டும், ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், இதெல்லாம் இவர் கற்றுக்கொள்ளுகிறார். அந்த லட்சியத்தை நோக்கிய நம்முடைய பயணத்திற்கு இவர் ஒரு இளைஞர் தான். நான் 40 வயது இவர் இறக்கும்போது, எனவே நிச்சயமாக இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார். இன்றைக்கு இந்த உலகமயமாக்கல்ல பலர் இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த பக்திக்கு ஆழ்ந்த ஒரு பற்று உறுதிக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. குறிப்பாக மகிழ்ச்சி, சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் இன்றைய புதிய வழிகாட்டக்கூடிய லட்சியங்கள் என்று நான் நினைக்கிறேன்.
அருள் தந்தை கேப்ரியல் அவர்களிடமும் இறை ஊழியர் தேவசகாயம் பற்றி கேட்டோம். அருள் தந்தை கேப்ரியல் இந்த முத்தி பெற்ற நிலை அறிவிப்பில் துணை வேண்டுகையாளராக பணியாற்றியவர்.
எனக்கு இன்னும் அதிகமாக அவற்றில் காணப்பட்ட ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை. குறிப்பாக நான் எடுத்து சொல்வேன் என்னன்னா, அவர் ஞானசாமி விட்ட பொழுது ஒரு திட்டவட்டமான தீர்மானம் எடுத்தார். அதுதான் பெருசு. இனிமேல் நான் உலக சார்ந்தவன் அல்ல, இறை அரிசியை சேர்ந்தவன். என்ன சொன்னா, ஞானசாங்கோடு போன விஷயத்துல அந்த புத்தாரியினோட வார்த்தை ஞானசாங்க கொடுத்தாரு. உனக்கு ஞானசாங்கத்துல ரொம்பமா இருக்குது, எனக்கு மனசே வரல. ஏன்னா நீ ஒருவேளை இங்கிருந்து போயிட்டா நான் என்ன செய்வேன், எது ஏமாந்து போவனே என்று சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஃபாதர் நான் யார் சொல்லிங்க நான் இங்க வரல, யார் என்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை, நான் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள்னு அறிஞர் நம்பிக்கையோட வந்திருக்கேன். நான் போயிடுவேன்னு நினைக்காதுங்க. எனக்கு சொத்து போகலாம், வசதி போகலாம், பட்டம் பதவி எல்லாம் போகலாம், என் உயிரே போனாலும் அவர்கிட்ட மாற மாட்டேன்னு சொன்னார். அதான் என் மனசுல பட்டுட்டே.
அன்பு நேயர்களே, கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியஸ், அருள் தந்தையர் ஜான் குழந்தை கேப்ரியல் ஆகியோரின் இந்த தொலைபேசி பகிர்வுகளுக்கு உங்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம். இறை ஊழியர் மறைசாட்சி தேவசகாயம் அவர்களின் ஆழமான நம்பிக்கை வாழ்வை நாமும் பின்பற்றி நடப்போம். இறை ஊழியர் தேவசகாயம் அவர்களின் முத்திபெற்ற நிலை அறிவிப்பின் அண்மை தயாரிப்புகள். இந்நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.